மத்தேயு அத்தியாயம் 1. ஆபிரகாமின் மகனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவனுடைய சகோதரர்களையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அபினதாபை பெற்றான், அபினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாக இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகோபியாமை பெற்றான், ரெகோபியாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான், ஆசா யோசேபாத்தை பெற்றான், யோசேபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான், உசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவருடைய சகோதரர்களையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான், செருபாபேல் அபியூதை பெற்றான், அபியூத் எலியாக்கிமை பெற்றான், எலியாக்கிம் ஆசோரை பெற்றான், ஆசோர் சாதோக்கை பெற்றான், சாதோக்கு அகீமை பெற்றான், அகீம் எலியூதை பெற்றான், எலியூத் எலியாசரை பெற்றான், எலியாசர் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், மரியாளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாக உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளாகும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் விபரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் இணைவதற்கு முன்பே அவள் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் கணவனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த விருப்பம் இல்லாமல் ரகசியமாக அவளை விவாகரத்து செய்ய யோசனையாக இருந்தான். அவன் இப்படி நினைத்து கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய தூதன் கனவில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள பயப்படாதே, அவளிடத்திலே கருவுற்றிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது, அவள் ஒரு மகனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். யோசேப்பு தூக்கம் தெளிந்தெழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான மகனை பெற்றெடுக்கும் வரை அவளோடு இணையாமல் இருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். மத்தேயு அத்தியாயம் 10. அப்பொழுது இயேசு தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபேதேவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தோலோமேயு, தோமா, வரி வசூலிப்பவனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுபெயருள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. இந்த 12 பேரையும் இயேசு அனுப்பும் போது அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் யூதர் அல்லாதவர்களுடைய நாடுகளுக்கு போகாமலும், சமாரியருடைய பட்டணங்களில் பிரவேசிக்காமலும், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் குடும்பத்தாரிடத்திற்கு போங்கள், போகும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுகமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாகப் பெற்றீர்கள், இலவசமாகக் கொடுங்கள். உங்களுடைய பைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதணிகளையாவது தடியையாவது எடுத்து வைக்க வேண்டாம். வேளையால் தன் ஆகாரத்திற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும்போது அதிலே தகுதியானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் வரைக்கும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு தகுதியாக இருந்தால் நீங்கள் சொன்ன சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. தகுதி அற்றவர்களாக இருந்தால் நீங்கள் சொன்ன சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்களுடைய வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்களுடைய கால்களில் படிந்த தூசியை உதறிப்போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு சம்பவிப்பதை விட சோதோம் கொமோரா பட்டணங்களுக்கு சம்பவிப்பது இலகுவாக இருக்கும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகவே பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல வஞ்சக மற்றவர்களுமாக இருங்கள். மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்களுடைய ஜப ஆலயங்களில் உங்களை சாட்டையினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் யூதரல்லாதவர்களுக்கும் சாட்சியாக என்னிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் இல்லை, உங்களுடைய பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்ய ஒப்பு கொடுப்பார்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்பவனே இரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் வேறொரு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனிதகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம் சுற்றி வர முடியாதென்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீடன் தன் போதகனை விடவும் வேலைக்காரன் தன் எஜமானனை விடவும் மேலானவன் இல்லை. சீடன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானனைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்கள் என்றால் அவன் குடும்பத்தினரை இன்னும் அதிகமாக சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இல்லாமல் சரீரத்தை மட்டும் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆனாலும் உங்களுடைய பிதாவின் விருப்பம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாவது தரையிலே விழாது. உங்களுடைய தலையில் உள்ள முடிகளெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆதலால் பயப்படாமல் இருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். மனிதர்கள் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை செய்வேன். மனிதர்கள் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பிரிவினையே அனுப்ப வந்தேன். எப்படியென்றால் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனிதனுக்கு விரோதிகள் அவன் குடும்பத்தாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு தகுதியானவன் இல்லை. மகனையாவது மகளையாவது என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு தகுதியானவன் இல்லை. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு தகுதியானவன் இல்லை. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் பெயரின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்குரிய பலனை அடைவான். நீதிமான் என்னும் பெயரின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்குரிய பலனை அடைவான். சீடன் என்னும் பெயரின் நிமித்தம் இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் மட்டும் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை பெறாமல் போக மாட்டான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு அத்தியாயம் 11. இயேசு தம்முடைய 12 சீடர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அந்த இடத்தை விட்டு போனார். அந்த நேரத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் செயல்களை குறித்து கேள்விப்பட்டு தன் சீடர்களில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வருவதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், தரித்திரர்களுக்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றான். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து மக்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? இல்லையென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய உடை அணிந்திருந்த மனிதனையோ? மெல்லிய உடை அணிந்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். இல்லையென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்க தரிசியையோ? ஆம், தீர்க்க தரிசியை விட மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதெப்படியெனில், இதோ நான் என் தூதுவனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் செய்வான் என்று வேதத்தில் எழுதப்பட்டவன் இவன்தான். பெண்களிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனை விட பெரியவனாக இருக்கிறான் என்று உங்களுக்கு உண்மையாகவே சொல்லுகிறேன். யோவான் ஞானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் செய்யப்படுகிறது. பலவந்தம் செய்கிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகள் அனைவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னதுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க வேண்டும். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்களுடைய தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் நடனமாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. எப்படி என்றால், யோவான் உபவாசிக்கிறவனாகவும் திராட்சை ரசம் குடிக்காதவனாகவும் வந்தான். அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். உண்கிறவராகவும் குடிக்கிறவராகவும் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ உணவு பிரியனும் மதுபான பிரியனுமான மனிதன், வரி வசூலிப்பவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளையே செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு சம்பவிப்பதை விட தீருவிற்கும் சீதோனுக்கும் சம்பவிப்பது இலகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானம் வரை உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே, நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதமிலே செய்யப்பட்டு இருந்ததானால் அது இந்நாள் வரை நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு சம்பவிப்பதை விட சோதம் நாட்டிற்கு சம்பவிப்பது இலகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, பரலோகத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய உயர்ந்த உள்ளத்திற்கு பிரியமாக இருந்தது. எல்லாம் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவை தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த விருப்பமாக இருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் பிதாவை அறியமாட்டான். வருத்தப்பட்டு பாரன் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் எளிதாகவும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார். மத்தேயு அத்தியாயம் 12. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் வயல் வழியே போனார். அவருடைய சீடர்கள் பசியாக இருந்து கதிர்களை பறித்து சாப்பிடத் தொடங்கினார்கள். பரிசேயர்கள் அதைக் கண்டு அவரை பார்த்து, இதோ ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம்முடைய சீடர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர்கள் தவிர வேறு ஒருவரும் புசிக்க கூடாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாமல் இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனிதகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். அவர் அந்த இடத்தை விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்திற்கு வந்தார். அங்கே சூம்பின கையை உடைய மனிதன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவன் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுகமாக்கிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனிதனுக்காவது ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? ஆட்டை விட மனிதனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனிதனை பார்த்து, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுகையைப் போல சுகமானது. அப்பொழுது பரிசேயர்கள் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை செய்தார்கள். இயேசு அதை அறிந்து அந்த இடத்தை விட்டு விலகி போனார். திரளான மக்கள் அவருக்கு பின்னே சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சுகமாக்கி தம்மை பிரசித்தப்படுத்தாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்க தரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் சொன்னதாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவிற்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமரச் செய்வேன். அவர் யூதர் அல்லாதவர்களுக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்கு வாதம் செய்யவும் மாட்டார், சத்தமிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க செய்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் உலகிலுள்ளோர் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்பதே. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் பார்க்கவும் தக்கதாக அவனை சுகமாக்கினார். மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர்கள் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறவனானேயல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் யோசனைகளை அறிந்து அவர்களை பார்த்து, தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாகப் போகும், தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியானவராலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டிற்குள் ஒருவனும் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட முடியும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த நிந்தனையும் மனிதர்களுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான நிந்தனையோ மனிதர்களுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. எவனாவது மனிதகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாவது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனிதன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனிதன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனிதர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்பொழுது வேத பண்டிதர்களிலும் பரிசேயர்களிலும் சிலர் அவரை பார்த்து, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாட்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனிதகுமாரனும் இரவும் பகலும் 3 நாட்கள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென்தேசத்து ராணி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலோமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராணி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி அலங்கரிக்கப்பட்டதாகவும் இருப்பதை பார்த்து, திரும்பி போய் தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு அழைத்து கொண்டு வந்து உள்ளே நுழைந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனிதனுடைய முன் நிலைமையை விட அவனுடைய பின் நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியார்களுக்கும் நடக்கும் என்றார். இப்படி அவர் மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய தாயாரும் சகோதரர்களும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை பார்த்து, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் மறுமொழியாக, என் தாயார் யார், என் சகோதரர்கள் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீடர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் விருப்பத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாகவும் இருக்கிறான் என்றார். மத்தேயு அத்தியாயம் 13. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான மக்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். மக்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக காரியங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழியருகே விழுந்தன, பறவைகள் வந்து அவைகளை சாப்பிட்டன. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தன, மண் ஆழமாக இல்லாததினாலே அவைகள் சீக்கிரமாக முளைத்தன. வெயில் ஏறின போதோ கருகி போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயின. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன, முள் வளர்ந்து அவைகளை நெருக்கி போட்டது. சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன, சில விதைகள் நூறாகவும் சில விதைகள் அறுபதாகவும் சில விதைகள் முப்பதாகவும் பலன் தந்தன. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த மக்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாக கேட்டு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்களுடைய கண்கள் காண்கிறதினாலும் உங்களுடைய காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது சாத்தான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டு உடனே அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆனாலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாக கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்து உலகத்தின் கவலையும் செல்வத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் பலன் தருவான் என்றான். வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறது. மனிதர்கள் தூங்கும் போது அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதன் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர்கள், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் சேர்த்து வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை பார்த்து முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனிதன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது எல்லா விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது எல்லா செடிகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவிற்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு பெண் எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே பிசைந்து வைத்தாள் என்றார். இவைகளையெல்லாம் இயேசு மக்களோடு உவமைகளாக பேசினார். உவமைகள் இல்லாமல் அவர்களோடு பேசவில்லை. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது இயேசு மக்களை அனுப்பிவிட்டு வீட்டிற்கு போனார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனிதகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் பிள்ளைகள், களைகள் சாத்தானுடைய பிள்ளைகள், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுவடை உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இந்த உலகத்தின் முடிவிலே நடக்கும். மனிதகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா இடறல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க வேண்டும். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற புதையலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனிதன் பார்த்து மறைத்து அதை பற்றிய மகிழ்ச்சியினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை பார்த்து போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு எல்லாவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது நிறைந்தபோது மீனவர்கள் அதை கரைக்கு இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து விடுகிறார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை பார்த்து, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பண்டிதன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்றார். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அந்த இடத்தை விட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேற எங்கும் அவமதிக்கப்பட மாட்டான் என்றான். அவர்களுக்கு விசுவாசம் இல்லாததினால் அவர் அங்கே அதிக அற்புதங்களை செய்யவில்லை. மத்தேயு அத்தியாயம் 14. அக்காலத்தில் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் புகழை கேள்விப்பட்டு தன் வேலைக்காரர்களை பார்த்து, இவன் யோவான் ஞானன், இவன் மரித்தோலிலிருந்து உயிரோடு எழுந்தான், ஆகவே இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்திருந்தான். ஏனென்றால், நீர் அவளை உன் மனைவியாக வைத்துக் கொள்வது நியாயமில்லை என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் மக்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் மகள் அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் ஏரோது, நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் சொல்லப்பட்டபடியே யோவான்ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தட்டிலே வைத்து எனக்கு தரவேண்டும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆனாலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி சிறைச்சாலையிலே யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவனுடைய தலையை ஒரு தட்டிலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அவனுடைய சீடர்கள் வந்து சரீரத்தை எடுத்து அடக்கம் செய்து பின்பு போய் அந்த செய்தியை இயேசுவிற்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அந்த இடத்தை விட்டு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். மக்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாக அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார். மாலை நேரமான போது அவர்களுடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமுமானது, மக்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு உணவு பதார்த்தங்களை வாங்கும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் மக்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீடர்களிடத்தில் கொடுத்தார். சீடர்கள் மக்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான அப்பத் துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். பெண்களும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட ஆண்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு மக்களை அனுப்பிவிடும்போது தம்முடைய சீடர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் மக்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் செய்ய ஒரு மலையின் மேல் ஏறி மாலை நேரமானபோது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் தள்ளாடியது. அதிகாலையிலே இயேசு கடலில் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கமடைந்து பிசாசு என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாமல் இருங்கள் என்றார். பேதுரு அவரை பார்த்து, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் தண்ணீரின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக தண்ணீரின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதைக் கண்டு பயந்து மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, விசுவாச குறைவுள்ளவனே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, உண்மையாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரத்து நாட்டிற்கு வந்தார்கள். அந்த இடத்து மனிதர்கள் அவரை யார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி வியாதி உள்ளவர்கள் எல்லோரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய ஆடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட எல்லோரும் குணமானார்கள். மத்தேயு 15. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீடர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கைகழுவாமல் சாப்பிடுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் மதித்து நடப்பாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறாரே. நீங்களோ எவனாவது தகப்பனையாவது தாயையாவது பார்த்து, உனக்கு நான் செய்ய வேண்டிய உதவி எதுவோ அதை தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது மதிக்காமற் போனாலும், அவனுடைய கடமை முடிந்ததென்று போதித்து, உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரர்களே, உங்களை குறித்து இந்த மக்கள் தங்களுடைய உதட்டளவில் என்னிடத்தில் சேர்ந்து தங்களுடைய உதடுகளினால் என்னை மதிக்கிறார்கள். அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாக விலகியிருக்கிறது. மனிதர்களுடைய கட்டளைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாக சொல்லி இருக்கிறான் என்றார். பின்பு அவர் மக்களை வரவழைத்து அவர்களை பார்த்து, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர்கள் இந்த வசனத்தை கேட்டு இடறலடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் மறுமொழியாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து, இந்த உவமையை எங்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்குள் சென்று ஆசன வழியாக கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும். எப்படியென்றால், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் அவதூறுகளும் புறப்பட்டு வரும், இவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும். கைகளை கழுவாமல் சாப்பிடுகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது என்றார். பின்பு இயேசு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்குப் போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய பெண் ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு மறுமொழியாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் குடும்பத்தாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே தவிர மற்றவர்களுக்கு அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை பார்த்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். அதற்கு அவள், உண்மைத்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்களுடைய எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் அப்பத்துணிக்கைகளை சாப்பிடுமே என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, பெண்ணே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார். அந்த நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். இயேசு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது முடவர்கள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர்கள் முதலிய அநேகரை திரளான மக்கள் இயேசுவினிடத்தில் அழைத்து வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் குணப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர்கள் குணமடைகிறதையும், கை கால்கள் முடங்கியவர்கள் நடக்கிறதையும், குருடர்கள் பார்க்கிறதையும் மக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து, மக்களுக்காக மனதுருகுகிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்கள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு மனது இல்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீடர்கள், இவ்வளவு திரளான மக்களுக்கு திருப்தி உண்டாகும்படி தேவையான அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி கிடைக்கும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர், மக்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம்முடைய சீடர்களிடத்தில் கொடுத்தார். சீடர்கள் மக்களுக்கு பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான அப்பத்துணிக்கைகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். பெண்களும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட ஆண்கள் 4000 பேராக இருந்தார்கள். அவர் மக்களை அனுப்பிவிட்டு படகில் ஏறி மக்தலாவின் எல்லைகளுக்கு வந்தார். மத்தேயு அத்தியாயம் 16. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, மாலை நேரமாகிற போது செவ்வானமிட்டிருக்கிறது, அதனால் அமைதியாக இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாக இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரர்களே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே தவிர வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். அவருடைய சீடர்கள் அக்கறையை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை பார்த்து, பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராததினால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, விசுவாச குறைவுள்ளவர்களே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவர்களின் புளித்த மாவிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவர்கள் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் பட்டணத்திற்கு வந்தபோது தம்முடைய சீடர்களை பார்த்து, மனிதகுமாரனாகிய என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஞானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பண்டிதர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3 நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீடர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்க கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாக இருக்கிறாய், தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனிதர்களுக்குரியவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என்னிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு இணையாக என்னத்தை கொடுப்பான்? மனிதகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொறிந்தவராக தம்முடைய தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவனவன் செயல்களுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனிதகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காண்பதற்கு முன் மரணத்தை காண்பதில்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு அத்தியாயம் 17. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக்கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமடைந்தார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய உடை ஒளியைப் போல வெண்மையானது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு விருப்பமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவிற்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசும்போது இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. சீடர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாமல் இருங்கள் என்றார். அவர்கள் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை பார்த்து, மனிதகுமாரன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் எலியா முந்தி வரவேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவது உண்மைத்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை அறியாமல் தங்களுடைய விருப்பப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாக மனிதகுமாரனும் அவர்களால் பாடுகள் படுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீடர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அவர்கள் மக்களிடத்தில் வந்தபோது ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு வியாதியினால் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி தண்ணீரிலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீடர்களிடம் கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியாமற் போனது என்றான். இயேசு மறுமொழியாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடம் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு வெளியே போனது. அந்த நேரமே அந்த இளைஞன் குணமானான். அப்பொழுது சீடர்கள் இயேசுவினிடத்தில் தனிமையில் வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் முடியாமற் போனது என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்களுடைய விசுவாச குறைவினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இந்த இடத்தை விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இராது என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே தவிர மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அவர்கள் கலிலேயாவிலே வாழ்ந்தபோது இயேசு அவர்களை பார்த்து, மனிதகுமாரன் மனிதர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்களுடைய போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை பார்த்து, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் வருமான வரியையும் மற்ற வரியையும் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலோ அந்நியர்களிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியர்களிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை பார்த்து, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே, ஆனாலும் நாம் அவர்களுக்கு இடறலாக இல்லாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிக்காசை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடம் கொடு என்றார். மத்தேயு அத்தியாயம் 18. அந்த நேரத்திலே சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் மாவரைக்கும் கல்லை கட்டி கடலின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது, அவனுக்கு நலமாக இருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனிதனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி எரிந்து போடு. நீ இரண்டு கை உடையவனாக அல்லது இரண்டு கால் உடையவனாக நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை விட முடவனாக அல்லது ஊனனாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாக எரிநரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். இந்த சிறியவர்களில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதகுமாரன் இழந்து போனதை இரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று காணாமல் போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் காணாமல் போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் காணாமல் போகாத 99 ஆடுகளை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறதை விட அந்த ஒன்றை குறித்து அதிக மகிழ்ச்சியாக இருப்பான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியவரில் ஒருவன் கூட அழிந்து போவது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவின் விருப்பமல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனிமையாக இருக்கும் போது அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடுக்காமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய ஒப்புதல்களினாலே காரியங்கள் எல்லாம் உறுதிப்படும்படி 2-1 உன்னுடனே அழைத்து கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடுக்காமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடுக்காமல் போனால் அவன் உனக்கு வேறு மார்க்கத்தான் போலவும் வரி வசூலிப்பவனைப் போலவும் இருப்பானாக. உலகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். உலகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாவது பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 முறை மாத்திரமல்ல 70 முறை மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி என்றால், பரலோக ராஜ்யம் தன் வேலைக்காரர்களிடத்திலே கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவிற்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 வெள்ளிப்பணம் கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனால் முடியாதபடியால் அவனுடைய எஜமான் அவனையும் அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த வேலைக்காரன் காலில் விழுந்து வணங்கி, எஜமானனே, என்னிடத்தில் பொறுமையாக இரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த வேலைக்காரனுடைய எஜமான் மனமிறங்கி அவனை விடுதலை செய்து கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த வேலைக்காரன் புறப்பட்டு போகும்போது தன்னிடத்தில் 100 வெள்ளிக்காசுகள் கடன்பட்டிருந்தவனாகிய தன்னுடைய உடன் வேலைக்காரரில் ஒருவன் பார்த்து அவனை பிடித்து கழுத்தை நெரித்து, நீ வாங்கின கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாக இரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதிக்காமல் போய் அவன் வாங்கின கடனை கொடுத்து தீர்க்கும் வரைக்கும் அவனை சிறைச்சாலையில் வைத்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் பார்த்து மிகவும் துக்கப்பட்டு எஜமானிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய எஜமான் அவனை அழைப்பித்து, பொல்லாத வேலைக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, அவனுடைய எஜமான் கோபமடைந்து அவன் வாங்கின கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் வரைக்கும் தண்டிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னிக்காமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். மத்தேயு அத்தியாயம் 19. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவிற்கு வந்தார். திரளான மக்கள் அவருக்கு பின்னே சென்றார்கள். அந்த இடத்தில் அவர்களை குணமாக்கினார். அப்பொழுது பரிசேயர்கள் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, கணவனானவன் தன் மனைவியை எந்த காரணத்தினாலாவது விவாகரத்து செய்வது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, ஆரம்பத்திலே மனிதர்களை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் கணவனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவர்களாக இல்லாமல் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். ஆகவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் விடுதலை பத்திரம் கொடுத்து அவளை விவாகரத்து செய்யலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்களுடைய மனைவிகளை விவாகரத்து செய்யலாம் என்று உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆரம்ப முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாவது தன் மனைவி வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்தால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். விவாகரத்து செய்யப்பட்டவளை திருமணம் செய்கிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை பார்த்து, மனைவியை பற்றி கணவனுடைய காரியம் இப்படி இருந்தால் திருமணம் செய்கிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனிதர்களால் அன்னநகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கரங்களை வைத்து ஜெபம் செய்யும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாமல் இருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கரங்களை வைத்து பின்பு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனார். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கட்டளைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை பார்த்து எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் மதிப்பாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல மற்றவனிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை பார்த்து, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என் இடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ தேவனுக்கு பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு செல்வம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இயேசு சொன்னவைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாக போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, செல்வந்தன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது சுலபமல்லவென்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மேலும் செல்வந்தன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது சுலபமாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் இரட்சிக்கப்பட முடியும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனிதர்களால் இது முடியாததுதான், தேவனாலே எல்லாம் முடியும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுபிறப்பின் காலத்திலே மனிதகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரர்களையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாயாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது இழந்தவன் எவனோ அவன் 100 மடங்காக பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆனாலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராகவும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராகவும் இருப்பார்கள் என்றார். மத்தேயு அத்தியாயம் 2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர்கள், மக்களின் வேத பண்டிதர்கள் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்கள் இடத்தில் திட்டமாக விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரியுங்கள், நீங்கள் பிள்ளையை கண்ட பின்பு நானும் வந்து பிள்ளையை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகும்போது அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து பிள்ளையை பணிந்து கொண்டு தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் கனவில் யோசேப்புக்கு தோன்றி, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்குப் புறப்பட்டுப்போய் ஏரோது மரிக்கும் வரைக்கும் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் ஏமாற்றப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாக விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் எல்லா எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது அப்பொழுது நிறைவேறியது. ஏரோது மரித்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ, பிள்ளையின் உயிரை எடுக்க தேடினவர்கள் மரித்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தான். ஆனாலும் அர்க்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்திற்கு வந்து யூதையாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் கனவில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் வெளிப்புறங்களிலே விலகிப்போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து குடியிருந்தான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு 20. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலை ஆட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 வெள்ளிக்காசு கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். காலை 9 மணி அளவில் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை பார்த்து, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் நண்பகல் 12 மணிக்கும் 3 மணிக்கும் அவன் போய் அப்படியே செய்தான். 5 மணி அளவிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை பார்த்து, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றார்கள். அவன் அவர்களை பார்த்து, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். மாலை நேரத்தில் திராட்சை தோட்டத்தின் எஜமான் தன் நிர்வாகியை பார்த்து, நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முதலில் வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 5 மணி அளவில் சேர்க்கப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு 1 வெள்ளிக்காசு வாங்கினார்கள். முந்தி சேர்க்கப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று நினைத்தார்கள். அவர்களும் ஆளுக்கு 1 வெள்ளிக்காசு வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை பார்த்து, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்தார்கள், பகலின் பாடுகளையும் வெயிலின் வெப்பத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் மறுமொழியாக, நண்பனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் 1 வெள்ளிக்காசுக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய விருப்பம். என்னுடையதை என் விருப்பப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தாராள மனமுடையவனாக இருக்கிறபடியால் நீ பொறாமை கொள்ளலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராகவும் முந்தினோர் பிந்தினோராகவும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும் போது வழியிலே 12 சீடர்களையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனிதகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பண்டிதர்களிடத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண தண்டனைக்குள்ளாக தீர்த்து அவரை பரிகாசம் பண்ணவும் சாட்டையினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் யூதர் அல்லாதவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபேதேயுவின் குமாரர்களுடைய தாய் தன் குமாரர்களோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றாள். அவர் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரர்களாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் இடத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் இடத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பக்கத்திலும் என் இடது பக்கத்திலும் உட்காரும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் செய்யப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர்கள் மேல் கோபமடைந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச்செய்து, யூதர் அல்லாதவர்களுடைய தலைவர்கள் அவர்களை இருமாப்பாக ஆளுகிறார்கள் என்றும், அதிகாரமுடைய மனிதர்கள் அவர்கள் மேல் கடினமாக அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாவது பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவனாக இருக்க வேண்டும். உங்களில் எவனாவது முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படியே மனிதகுமாரனும் பணிவிடை பெறும்படி வராமல் பணிவிடை செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகும்போது திரளான மக்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி மக்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்களை கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின்னே சென்றார்கள். மத்தேயு அத்தியாயம் 21. அவர்கள் எருசலேமுக்கு அருகாமையில் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீடர்கள் 2 பேரை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்களுடைய ஆடைகளை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான மக்கள் தங்களுடைய ஆடைகளை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை வெட்டி வழியிலே பரப்பினார்கள். முன்னே நடப்பவர்களும் பின்னே நடப்பவர்களுமாகிய திரளான மக்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் போற்றப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் போது நகரத்தார் அனைவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு மக்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களுமாகிய அனைவரையும் வெளியே துரத்தி காசுக்காரர்களுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெபவீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை திருடர்களுடைய குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடர்களும் முடவர்களும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை குணமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் பார்த்து கோபமடைந்து அவரை பார்த்து, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் சிறுவர்களுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒருபோதும் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவிற்கு போய் அங்கே இரவில் தங்கினார். காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வரும்போது அவருக்கு பசி உண்டானது. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை பார்த்து அதனிடத்திற்கு போய், அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒருபோதும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டுப்போனது. சீடர்கள் அதை பார்த்து, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாக பட்டுப்போனது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணும்போது பிரதான ஆசாரியர்களும் மக்களின் மூப்பர்களும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஞானஸ்ஞானம் தேவனால் உண்டாயிற்றோ மனிதர்களால் உண்டாயிற்றோ யாரால் உண்டானது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்றென்று சொல்வோமே ஆனால் பின்னே ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனிதர்களால் உண்டாயிற்றென்று சொல்வோமே ஆனால் மக்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை செய்து இயேசுவிற்கு மறுமொழியாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்வதில்லை என்றார். ஆனாலும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனிதனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆனாலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய விருப்பத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, வரி வசூலிப்பவர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாக உங்களிடம் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. வரி வசூலிப்பவர்களும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாவது மனஸ்தாபப்படவில்லை என்றார். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை உருவாக்கி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகைக்கு விட்டு வெளிதேசத்திற்கு சென்றிருந்தான். அறுவடை காலம் நெருங்கிய போது அதன் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி தன் வேலைக்காரர்களை தோட்டக்காரர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர்கள் அந்த வேலைக்காரர்களை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறு வேலைக்காரர்களை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். அவன் என் குமாரனுக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர்கள் குமாரனை கண்டபோது, இவனே வாரிசு, இவனை கொன்று இவனுடைய சொத்தை எடுத்துக் கொள்வோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரர்களை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியவர்களை கொடுமையாக அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கக்கூடிய வேறு தோட்டக்காரர்களிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லானது, அது கர்த்தராலே ஆனது, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒருபோதும் வாசிக்கவில்லையா? ஆகவே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற மக்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் மக்கள் அவரை தீர்க்க தரிசி என்று நினைத்தபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். மத்தேயு அத்தியாயம் 22. இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு திருமணம் செய்த ஒரு ராஜாவிற்கு ஒப்பாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை திருமணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் வேலைக்காரர்களை அனுப்பினான். அவர்களோ வர விருப்பமில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு வேலைக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் செய்தேன், என் எருதுகளும் கொழுத்த கன்று குட்டிகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, திருமணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை செய்து ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவனுடைய வேலைக்காரர்களை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் படைகளை அனுப்பி அந்த கொலைபாதகர்களை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரர்களை பார்த்து, திருமண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு தகுதி அற்றவர்களாக போனார்கள். ஆகவே நீங்கள் வீதிகளிலே போய் காணப்படுகிற அனைவரையும் திருமணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த வேலைக்காரர்கள் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லவர்கள் பொல்லாதவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். திருமண மண்டபம் விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே நுழைந்தபோது திருமண ஆடை அணிந்திராத ஒரு மனிதனை அங்கே பார்த்து, நண்பனே, நீ திருமண ஆடை இல்லாதவனாக இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரர்களை பார்த்து, இவனுடைய கையையும் காலையும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்பொழுது பரிசேயர்கள் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை செய்து தங்களுடைய சீடர்களையும் ஏரோதியர்களையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவரென்றும் தேவனுடைய வழியை உண்மையாக போதிக்கிறவர் என்றும் நீர் பட்சபாதம் இல்லாதவராக இருப்பதால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய குணத்தை அறிந்து, மாயக்காரர்களே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிப்பணத்தை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த உருவமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் அன்றைய தினம் அவரிடம் வந்து, போதகரே, ஒருவன் வாரிசு இல்லாமல் மரித்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை திருமணம் செய்து தன் சகோதரனுக்கு வாரிசு உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே, எங்களுக்குள்ளே சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் திருமணம் செய்து மரித்து வாரிசு இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுப்போனான். அப்படியே 2ம் 3ம் சகோதரன் முதல் 7ம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த பெண்ணும் மரித்து போனாள். ஆகவே உயிர்த்தெழுதலில் அந்த ஏழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள், அவர்கள் எல்லோரும் அவளை திருமணம் செய்திருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நீங்கள் வேதவாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தவறாக புரிந்து கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் பெண் எடுப்பதும் இல்லை கொடுப்பதும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாக இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார் என்றார். மக்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சதுசேயர்களை பேச விடாமல் வாயடைத்தார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாய பண்டிதன் ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கட்டளை முதன்மையானது என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு செலுத்துவாயாக, இது முதலாம் பெரிய கட்டளை. இதற்கு இணையாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல மற்றவனிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்பதே. இவ்விரண்டு கட்டளைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பரிசேயர்கள் கூடியிருக்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியானவராலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய விரோதிகளை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பக்கத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரிடம் சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி என்றார். அதற்கு மறுமொழியாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. மத்தேயு அத்தியாயம் 23. பின்பு இயேசு மக்களையும் தம்முடைய சீடர்களையும் பார்த்து, வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் மோசேயினுடைய இருக்கையில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் கைகொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் கைகொண்டு செய்யுங்கள், அவர்களுடைய செய்கையின்படி செய்யாமல் இருங்கள், ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமக்க முடியாத பாரமான சுமைகளை கட்டி மனிதர்களுடைய தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்களுடைய செயல்களெல்லாம் மனிதர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்களுடைய காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்களுடைய ஆடைகளின் தொங்கல்களை பெய்தாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வழிகளில் வணக்கங்களையும் மனிதர்களால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாமல் இருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்களுடைய பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். நீங்கள் போதகர் என்று அழைக்கப்படாமல் இருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்க வேண்டும். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரர்களாகிய வேத பண்டிதர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! மனிதர்கள் பிரவேசிக்க முடியாத பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரர்களாகிய வேத பண்டிதர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜபம் செய்து விதவைகளின் வீடுகளை அழித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக தண்டனையை அடைவீர்கள். மாயக்காரர்களாகிய வேத பண்டிதர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்களுடைய மதத்தானாகும்படி கடலையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்களுடைய மதத்தானபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாக நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடர்களான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாவது தேவாலயத்தின் பேரில் சத்தியம் செய்தால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாவது தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் செய்தால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடர்களே, குருடர்களே, எது முக்கியம், பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாவது பலிபீடத்தின் பேரில் சத்தியம் செய்தால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாவது அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் செய்தால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடர்களே, குருடர்களே, எது முக்கியம், காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகவே பலிபீடத்தின் பேரில் சத்தியம் செய்கிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் செய்கிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் செய்கிறவன் அதன் பேரிலும் அதன் வாசமாயிருக்கிறவள் பேரிலும் சத்தியம் செய்கிறான். பரலோகத்தின் பேரிலும் சத்தியம் செய்கிறான். தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவள் பேரிலும் சத்தியம் செய்கிறான். மாயக்காரராகிய வேத பண்டிதர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் புதினாவிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாமல் இருக்க வேண்டுமே. குருடர்களான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். மாயக்காரர்களாகிய வேத பண்டிதர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! உணவு மற்றும் தண்ணீர் பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளைகளினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, உணவு மற்றும் தண்ணீர் பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரர்களாகிய வேத பண்டிதர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். அவைகள் வெளியே அலங்காரமாக காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் எல்லா அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் வெளியே மனிதர்களுக்கு நீதிமான்களாக காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரர்களாகிய வேத பண்டிதர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை அலங்கரித்து எங்களுடைய பிதாக்களின் நாட்களில் இருந்திருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்க தரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகவே தீர்க்க தரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுடைய பிதாக்களின் அக்கிரமத்தின் அளவை நிறைவாக்குங்கள். சர்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகவே இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பண்டிதர்களையும் உங்களிடம் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்களுடைய ஜப ஆலயங்களில் சாட்டையினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிவானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்வது போல நான் எத்தனை முறையோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள விருப்பமாக இருந்தேன், உங்களுக்கோ விருப்பம் இல்லாமல் போனது. இதோ உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் போற்றப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் வரை இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு அத்தியாயம் 24. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது அவருடைய சீடர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இந்த இடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கும் போது சீடர்கள் அவரிடத்தில் தனிமையில் வந்து, இவைகள் எப்பொழுது நடக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை வைத்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை ஏமாற்றுவார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் நடக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. மக்களுக்கு விரோதமாக மக்களும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா மக்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடறலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை ஏமாற்றுவார்கள். அக்கிரமம் பெருகுவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த நற்செய்தி பூலோகமெங்கும் உள்ள எல்லா மக்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க வேண்டும். நீங்கள் அதை பரிசுத்த இடத்தில் நிற்பதை பார்க்கும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக வேண்டும். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாவது எடுப்பதற்கு இறங்காமல் இருக்க வேண்டும். வயலில் இருக்கிறவன் தன் ஆடைகளை எடுப்பதற்கு திரும்பாமல் இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மழைக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது நடக்காதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் நடக்காததும் இனிமேலும் நடைபெறாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவன் கூட தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாவது சொன்னால் நம்பாதீர்கள். ஏனென்றால் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகவே இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாமல் இருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதீர்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனிதகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் இருள் அடையும், சந்திரன் ஒளியை கொடுக்காமல் இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும், வானத்தின் வல்லமைகள் அசைக்கப்படும். அப்பொழுது மனிதகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனிதகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள எல்லா கோத்திரத்தார்களும் கண்டு புலம்புவார்கள். வலுவாக துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதல் மறு முனை வரைக்கும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் நெருங்கிவிட்டது என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் நெருக்கமாக வாசலின் அருகே வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நேரத்தையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனிதகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி என்றால், பெருவெள்ளத்திற்கு முன்னான காலத்திலே நோவா கப்பலுக்குள் பிரவேசிக்கும் நாள் வரை மக்கள் புசித்தும் குடித்தும் பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் பெருவெள்ளம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் வரை உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனிதகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு பெண்கள் மாவு அரைத்து கொண்டு இருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்களுடைய ஆண்டவர் எந்த நேரத்திலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இரவிலே எந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கொள்ளடிக்க விடமாட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினைக்காத நேரத்திலே மனிதகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். ஏற்ற நேரத்திலே தன் வேலைக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள வேலைக்காரன் யார்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற வேலைக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வேலைக்காரனோ பொல்லாதவனாக இருந்து தன் எஜமான் வர நாளாகும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடல் வேலைக்காரர்களை அடிக்கவும் குடிகாரர்களோடு புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கினால் அந்த வேலைக்காரன் நினைக்காத நாளிலும் அறியாத நேரத்திலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாக தண்டித்து மாயக்காரர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மத்தேயு அத்தியாயம் 25. அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்களுடைய எண்ணெய் விளக்குகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய விளக்குகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய விளக்குகளோடு கூட தங்களுடைய பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதமான போது அவர்கள் எல்லோரும் தூக்க மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு இரவிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டானது. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்களுடைய விளக்குகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை பார்த்து, உங்களுடைய எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்களுடைய விளக்குகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் மறுமொழியாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதுமானதாக இல்லாதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட திருமண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை யார் என்று எனக்கு தெரியாது என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனிதகுமாரன் வரும் நாளையாவது நேரத்தையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் வெளிதேசத்திற்கு பயணமாக போகிற ஒரு மனிதன் தன் வேலைக்காரர்களை அழைத்து தன் சொத்துக்களை அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தது போலே இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 வெள்ளிப்பணமும் ஒருவனிடத்தில் 2 வெள்ளிப்பணமும் ஒருவனிடத்தில் 1 வெள்ளிப்பணமுமாக கொடுத்து உடனே பயணப்பட்டு போனான். 5 வெள்ளிப்பணத்தை வாங்கினவன் போய் அவைகளைக் கொண்டு வியாபாரம் செய்து வேறு 5 வெள்ளிப்பணத்தை சம்பாதித்தான். அப்படியே 2 வெள்ளிப்பணத்தை வாங்கினவனும் வேறு 2 வெள்ளிப்பணத்தை சம்பாதித்தான். 1 வெள்ளிப்பணத்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானனுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அநேக நாட்களான பின்பு அந்த வேலைக்காரர்களுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 வெள்ளிப்பணத்தை வாங்கினவன் வேறு 5 வெள்ளிப்பணத்தை கொண்டு வந்து, ஆண்டவரே, 5 வெள்ளிப்பணத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 5 வெள்ளிப்பணத்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை பார்த்து, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள வேலைக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 வெள்ளிப்பணத்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 வெள்ளிப்பணத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 2 வெள்ளிப்பணத்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை பார்த்து, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள வேலைக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஒரு வெள்ளிப்பணத்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனிதன் என்று அறிவேன். ஆகவே நான் பயந்து போய் உமது வெள்ளிப்பணத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் மறுமொழியாக, பொல்லாதவனும் சோம்பலுமான வேலைக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை வங்கியிலே போட்டு வைத்திருக்கலாமே. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி, அவனிடத்தில் இருக்கிற வெள்ளிப்பணத்தை எடுத்து, 10 வெள்ளிப்பணத்தை உடையவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமில்லாத வேலைக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அன்றியும் மனிதகுமாரன் தமது மகிமை பொறிந்தினவராக அனைத்து பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது எல்லா மக்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியாக பிரிக்கிறது போல, அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். ஆடையில்லாதிருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். சிறைப்பட்டிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு உணவு கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை ஆடை இல்லாதவராக கண்டு உமக்கு ஆடை கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் சிறையில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா மறுமொழியாக, மிகவும் எளியவராகிய என் சகோதரர்களான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தணிக்கவில்லை. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. ஆடையில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் சிறையில் அடைப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் ஆடை இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் சிறையில் அடைப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு மறுமொழியாக, மிகவும் எளியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய தண்டனையும் அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனையும் அடைவார்கள் என்றார். மத்தேயு அத்தியாயம் 26. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, 2 நாட்களுக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனிதகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் மக்களின் மூப்பர்களும் காய்ஃபா எனப்பட்ட தலைமை ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை செய்தார்கள். ஆனாலும் மக்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யக்கூடாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கும் போது ஒரு பெண் விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் ஜாடியை கொண்டு வந்து அவர் உணவு பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் தலையின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீடர்கள் அதை கண்டு கோபமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை அதிக விலைக்கு விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை பார்த்து, நீங்கள் இந்த பெண்ணை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்செயலை செய்திருக்கிறாள். தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடம் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடம் இருக்க மாட்டேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் செய்வதற்கு சமமான செய்கையாக இருக்கிறது. இந்த நற்செய்தி உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரிகளிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க ஒத்துக்கொண்டார்கள். அதுமுதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்தான். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் செய்ய விருப்பமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய், என் வேளை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீடர்களோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீடர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் செய்தார்கள். மாலை நேரமான போது 12 பேரோடும் அவர் பந்தி இருந்தார். அவர்கள் உணவு உண்ணும் போது, அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை பார்த்து, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராக கேட்கத் தொடங்கினார்கள். அவர் மறுமொழியாக, என்னோடு கூட தட்டில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனிதகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆனாலும் எந்த மனிதனால் மனிதகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனிதனுக்கு ஐயோ, அந்த மனிதன் பிறக்காதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை பார்த்து, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் உணவு உண்ணும் போது இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய ஒப்பந்தத்திற்கு உரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை புதிதானதாக உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரை இதை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் துதிப்பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகளை சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த இரவிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறலடைவீர்கள். ஆனாலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவிற்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடறலடைந்தாலும் நான் ஒருபோதும் இடறலடைய மாட்டேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, இந்த இரவிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீடர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீடர்களை பார்த்து, நான் அங்கே போய் ஜபம் செய்யும் வரை நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, பேதுருவையும் செபேதேவின் குமாரர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்குரிய துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சிறிது விலகிப்போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் விருப்பத்தின்படியல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் செய்தார். பின்பு அவர் சீடர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை பார்த்து, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாம் முறை போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய விருப்பத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் செய்தார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் முறையும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் செய்தார். பின்பு அவர் தம்முடைய சீடர்களிடத்தில் வந்து, இன்னும் நித்திரை பண்ணி இளைப்பாறுகிறீர்களா? இதோ மனிதகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரம் வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசும்போது 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியர்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பின திரளான மக்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை பார்த்து, நண்பனே, எதற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் காது அறுந்து போக வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற அனைவரும் பட்டயத்தால் அழிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமாக தூதர்களை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாக நடைபெற வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த நேரத்திலே இயேசு மக்களை பார்த்து, திருடனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடைபெறுகிறது என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்ஃபாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பண்டிதர்களும் மூப்பர்களும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின்னே சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே நுழைந்து முடிவை பார்க்கும்படி காவலாளிகளோடு உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் சங்கத்தினர்கள் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக பொய்சாட்சி தேடினார்கள். ஒருவரும் கிடைக்கவில்லை. அநேகர் வந்து பொய்சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஏற்புடையதாயில்லை. கடைசியிலே 2 பொய்சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாட்களுக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை பார்த்து, இவர்கள் உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனிதகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பக்கத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, இவன் தேவனை நிந்தித்தான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் நிந்தித்ததை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்திற்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான தரிசனத்தினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அந்த நேரத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றான். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போனபொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனிதனை நான் அறியேன் என்று சத்தியம் செய்து மறுபடியும் மறுதளித்தான். சிறிது நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருடத்தில் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்கிறது என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனிதனை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் செய்யவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவியது. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று முறை மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்தழுதான். மத்தேயு அத்தியாயம் 27. விடியற்காலமான போது எல்லா பிரதான ஆசாரியர்களும் மக்களின் மூப்பர்களும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை செய்து அவரை கட்டிக்கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக்கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை பார்த்து மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர்களிடத்திற்கும் மூப்பர்களிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்னுடைய பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே தூக்கி எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர்கள் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்தத்தின் விலை என்பதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடுவது நியாயமில்லை என்று சொல்லி ஆலோசனை செய்த பின்பு அந்நியர்களை அடக்கம் செய்வதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே வாங்கினார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரை இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் பிள்ளைகளால் மதிக்கப்பட்டவருக்கு விலையாக 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்க தரிசியால் சொல்லப்பட்டது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை பார்த்து, நீ யூதர்களுடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் அவர் மேல் குற்றம் சாட்டும் போது அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை பார்த்து, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சுமத்துகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் பதில் சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் செய்யப்பட்டவர்களில் எவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலை ஆக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருந்தது. அப்பொழுது காவல் செய்யப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கும் போது அவர்களை பார்த்து, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்திலே உட்கார்ந்திருக்கும் போது அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு கனவில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் மக்களை தூண்டிவிட்டார்கள். தேசாதிபதி மக்களை பார்த்து, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகம் அதிகமாக சத்தமிட்டு சொன்னார்கள். கலவரம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் முயற்சியினாலே பலன் இல்லை என்று பிலாத்து பார்த்து தண்ணீரை அள்ளி மக்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு மக்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ சாட்டையினாலே அடித்து சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக்கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் வீரர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் வீரர்களின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவருடைய மேலாடைகளை கலற்றி சிவப்பான மேலாடையை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு கிரீடத்தை செய்து அவர் தலையின் மேல் வைத்து அவருடைய வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதர்களுடைய ராஜாவே வாழ்க என்று அவரை கேலி செய்த பின்பு அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை தலையில் அடித்தார்கள். அவரை கேலி செய்த பின்பு அவருக்கு உடுத்தின மேலாடையை கலற்றி அவருடைய ஆடைகளை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகும்போது சிரேரே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனிதனை அவர்கள் பார்த்து அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் செய்தார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த தண்டனையின் காரணத்தை காண்பிக்கும்படியாக இவன் யூதர்களுடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் தலைக்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு திருடர்கள் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்களுடைய தலைகளை துலுக்கி தேவாலயத்தை எடுத்து, மூன்று நாட்களுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னையே நீ இரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் மூப்பர்களும் கேலி செய்து, மற்றவர்களை இரட்சித்தான், தன்னைத்தான் இரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை இரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட திருடர்களும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்பஞ்சை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை இரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாக கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைத்துணி மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. மரித்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100 போர் வீரர்களுக்கு தலைவனும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் நடந்த காரியங்களையும் பார்த்து மிகவும் பயந்து, உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மேலும் இயேசுவிற்கு பணிவிடை செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவரோடு வந்திருந்த அநேக பெண்கள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும் செபேதுவின் குமாரர்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை நேரமானபோது இயேசுவிற்கு சீடனும் செல்வந்தனுமாகவும் இருந்த யோசேப்பு என்னும் பேருடைய அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனிதன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்மையான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஆயத்த நாளுக்கு அடுத்த மறுநாளிலே பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த ஏமாற்றுக்காரன் உயிரோடு இருக்கும் போது 3 நாட்களுக்கு பின்பு உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகவே அவனுடைய சீடர்கள் இரவிலே வந்து அவனை தந்திரமாக கொண்டு போய் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று மக்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின வஞ்சனையை விட பிந்தின வஞ்சனை குடிதாகாத படிக்கும், நீர் 3 நாட்கள் வரை கல்லறையை பாதுகாக்கும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் வீரர்கள் உண்டே, போய் உங்களால் முடிந்தவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பாதுகாத்தார்கள். மத்தேயு அத்தியாயம் 28. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் பொழுது விடிந்த போது மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய தோற்றம் மின்னல் போலவும் அவனுடைய உடை உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் பயப்படாமல் இருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாக போய் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவிற்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாமல் இருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர்கள் கலிலேயாவிற்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகும்போது காவல் வீரர்களில் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியர்களுக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பர்களோடு கூடி வந்து ஆலோசனை செய்து வீரருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் தூங்கும் போது அவனுடைய சீடர்கள் இரவிலே வந்து அவனை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு தெரிய வந்தால் நாங்கள் அவரை இணங்க வைத்து உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரை பிரசித்தமாக இருக்கிறது. 11 சீடர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை பார்த்து பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு அருகில் வந்து அவர்களை பார்த்து, பரலோகத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா தேசத்து மக்களையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். இதோ உலகத்தின் இறுதி வரை எல்லா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மத்தேயு அத்தியாயம் 3. அந்த நாட்களிலே யோவான்ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் செய்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் ஆடையை அணிந்து தன் இடுப்பிலே வார்க்கச்சையை கட்டிக்கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயாவில் உள்ள அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் அனைவரும் அவனிடத்திற்கு போய் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயர்களிலும் சதுசேயர்களிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினைக்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நல்ல கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கு என்று நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்பு வருகிறவரோ என்னை விட வல்லவராக இருக்கிறார். அவருடைய கால் அணிகளை சுமக்கிறதற்கு கூட நான் தகுதியானவன் இல்லை. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக சுத்தம் செய்து தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அணையாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, இப்பொழுது இதற்கு சம்மதி. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு சம்மதித்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரில் இருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்றுரைத்தது. மத்தேயு அத்தியாயம் 4. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டானது. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கற்கள் அப்பங்களாக மாறும்படி சொல்லும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டுமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உச்சியில் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரன் என்றால் கீழே குதியும், ஏனென்றால் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் மோதாதபடி அவர்கள் உம்மை தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்றான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய யெகோவாவை சோதித்து பார்க்காமல் இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவிற்கு திரும்பி போனார். பின்பு அவர் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகில் உள்ள கப்பர் நகூமிக்கு வந்து தங்கியிருந்தார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடுமாகிய யூதர் அல்லாதவர்களுடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தோன்றினது என்று ஏசையா தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அருகில் இருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாக நடந்து போகும்போது மீனவர்களாக இருந்த இரண்டு சகோதரர்களாகிய பேதுரு என்ற சீமோனும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலையை போட்டுக் கொண்டிருக்கின்ற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்றான். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். அவர் அந்த இடத்தை விட்டு போகும்போது வேறு இரண்டு சகோதரர்களாகிய செபதேவின் குமாரர்களான யாக்கோபும் யோவானும் தங்களுடைய தகப்பன் செபதேயுவோடு படகிலிருந்து தங்களுடைய வலைகளை பழுதுபார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படகையும் தங்களுடைய தகப்பனையும் விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்து மக்களுக்கு உண்டாயிருந்த எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் நீக்கி குணமாக்கினார். அவருடைய புகழ் சீரியா தேசம் எங்கும் பரவியது. அப்பொழுது பலவிதமான வியாதிகளிலும் வேதனைகளிலும் இருந்த எல்லா நோயாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் வலிப்பு நோயாளிகளையும் பக்கவாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை குணமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து அநேக மக்கள் வந்து அவருக்கு பின்னே சென்றார்கள். மத்தேயு அத்தியாயம் 5. இயேசு திரளான மக்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான சொற்களையும் உங்கள் மேல் பொய்யாக சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு மகிழ்ந்திருங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு முன்பே வாழ்ந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதர்களால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி பாத்திரத்தினாலே மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனிதர்கள் உங்களுடைய நற்செயல்களைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கே வந்தேன் என்று நினைத்து கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு இல்லை, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் வரை அதில் ஒரு சிறு எழுத்தாவது, ஒரு எழுத்தின் உறுப்பாவது ஒளிந்து போகாது என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த கட்டளைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாவது மீறி அவ்விதமாக மனிதர்களுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரையும் விட சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைகொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேத பண்டிதர்கள் பரிசேயர்கள் என்பவர்களுடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமாக இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு உரியவனாக இருப்பான் என்பதும் முன்னோர்களுக்கு சொல்லப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு உரியவனாக இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு உரியவனாக இருப்பான். முடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு உரியவனாக இருப்பான். ஆகவே நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயானால், அங்கே பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்திலே ஒப்பு கொடுக்காமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுக்காமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாக அவனோடு சமாதானமாகு. இல்லாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவில்லாமல் செலுத்தி தீர்க்கும் வரைக்கும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரமாட்டாய் என்று உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது முன்னோர்களுக்கு சொல்லப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்துவிட்டான். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை விட உன் உறுப்புகளில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாக இருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை வெட்டி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை விட உன் உறுப்புகளில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும். தன் மனைவியை விவாகரத்து செய்கிற எவனும் அவளுக்கு விடுதலை பத்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன காரணத்தினாலே ஒழிய தன் மனைவியை விவாகரத்து செய்கிறவன் அவளை விபச்சாரம் செய்ய தூண்டுகிறவனாக இருப்பான். அப்படி விவாகரத்து செய்யப்பட்டவளை திருமணம் செய்கிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையில் செலுத்துவாயாக என்று முன்னோர்களுக்கு சொல்லப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதையும் செய்வேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். பரலோகத்தின் பேரில் சத்தியம் செய்ய வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் செய்ய வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் செய்ய வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் தலையின் பேரிலும் சத்தியம் செய்ய வேண்டாம், அதன் ஒரு முடியையாவது வெண்மையாக்கவும் கருமையாக்கவும் உன்னால் முடியாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் காட்டு. உன்னோடு வழக்காடி உன் ஆடையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு உன் மேலாடையையும் கொடுத்து விடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர கட்டாயப்படுத்தினால் அவனோடு கூட இரண்டு மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கடுத்தவனை நேசித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவிற்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் தீயவர்கள் மேலும் நல்லவர்கள் மேலும் தமது சூரியனை உதிக்கச் செய்து நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? வரி வசூலிப்பவர்களும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்களுடைய சகோதரர்களை மட்டும் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? வரி வசூலிப்பவர்களும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகவே பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். மத்தேயு அத்தியாயம் 6. மனிதர்கள் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய நல்ல செயல்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை.
ஆகவே நீ தர்மம் செய்யும் போது மனிதர்களால் புகழப்படுவதற்கு மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதாதே. அவர்கள் தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் மறைமுகமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது மறைவிடத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். அன்றியும் நீ ஜபம் செய்யும் போது மாயக்காரர்களைப் போல இருக்க வேண்டாம். மனிதர்கள் பார்க்கும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் முற்சந்திகளிலும் நின்று ஜபம் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்ததென்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜபம் செய்யும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி மறைவிடத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் செய். அப்பொழுது மறைவிடத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜபம் செய்யும் போது தேவனை அறியாதவர்களைப் போல வீண் வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசாதிருங்கள். அவர்கள் அதிக வார்த்தைகளினால் தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாமலிருங்கள். நீங்கள் உங்களுடைய பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது, பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய விருப்பம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுடைய எதிராளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படச் செய்யாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. மனிதர்களுடைய குற்றங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனிதர்களுடைய குற்றங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்காதிருந்தால் உங்களுடைய பிதா உங்களுடைய குற்றங்களையும் மன்னிக்காதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரர்களைப் போல முகவாடலாக இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனிதர்கள் பார்க்கும்படிக்கு தங்களுடைய முகங்களை வாடச் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்ததென்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது உன் உபவாசம் மனிதர்களுக்கு காணப்படாமல் மறைவிடத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது மறைவிடத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். பூமியிலே உங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்களுடைய சொத்து எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அந்த இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? இரண்டு முதலாளிகளுக்கு வேலை செய்ய ஒருவனாலும் முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை புறக்கணிப்பான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் வேலை செய்ய உங்களால் முடியாது. ஆகவே எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்திற்காகவும் கவலைப்படாமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உணவை விட வாழ்க்கையும் உடையை விட சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்களுடைய பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது ஏன்? காட்டு பூக்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலோமோன் கூட தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாவது உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாச குறைவுள்ளவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாமல் இருங்கள். இவைகளை எல்லாம் தேவனை அறியாதவர் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகவே நாளைக்காக கவலைப்படாமல் இருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு அத்தியாயம் 7. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற பெரிய மரத்துண்டை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற சிறிய துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் பெரிய மரத்துண்டு இருக்கும் போது உன் சகோதரனை பார்த்து, நான் உன் கண்ணில் இருக்கும் சிறிய துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற பெரிய மரத்துண்டை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற சிறிய துரும்பை எடுத்து போடுவதற்கு உனக்கு தெளிவாக தெரியும். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்காதீர்கள். உங்களுடைய முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீர்கள். போட்டால் தங்களுடைய கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறிப்போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனிதனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகவே பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனிதர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். குறுகின வாசல் வழியாக உள்ளே பிரவேசியுங்கள். அழிவிற்கு போகிற வாசல் அகலமும் வழி விசாலமுமாக இருக்கிறது. அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகினதும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடம் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பேராசை உள்ள ஓநாய்கள். அவர்களுடைய செயல்களினாலே அவர்களை அறிவீர்கள். முற்செடிகள் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகள் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு நெருப்பிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் விருப்பத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்த நாளில் அநேகர் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசிகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒருபோதும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகவே நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனிதனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பண்டிதர்களைப் போல போதிக்காமல் அதிகாரமுடையவராக அவர்களுக்கு போதித்ததினால் மக்கள் அவருடைய போதனையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு அத்தியாயம் 8. இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் அவருக்கு பின்னே சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் என்னை சுத்தப்படுத்த உம்மால் முடியும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு விருப்பமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை பார்த்து, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாக இரு, ஆனாலும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர் நகூமில் நுழைந்தபோது 100 படை வீரர்களுக்கு தலைவனாகிய ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் பக்கவாதமாக கிடந்து மிகவும் வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். அந்த தலைவன் மறுமொழியாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் தகுதி ஆனவன் இல்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற போர் வீரர்களும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்னே வருகிறவர்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு வந்து இருப்பார்கள். ராஜ்யத்தின் பிள்ளைகளோ வெளியில் உள்ள இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு அந்த தலைவனை பார்த்து, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அதே மணி நேரத்திலே அவனுடைய வேலைக்காரன் சுகமானான். இயேசு பேதுருவின் வீட்டிற்கு வந்து அவனுடைய மாமியார் ஜுரமாக படுத்திருந்ததை கண்டார். அவர் அவளுடைய கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கியது. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மாலை நேரமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி வியாதியஸ்தர்கள் எல்லோரையும் சுகமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான மக்கள் தம்மை சுற்றி இருக்கிறதை இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பண்டிதன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனித குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீடர்களில் வேறொருவன் அவரை பார்த்து, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் செய்ய எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்களுடைய மரித்தோரை அடக்கம் செய்யட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படகில் ஏறினபோது அவருடைய சீடர்கள் அவருக்கு பின்னே சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டானது. அவரோ தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், மரித்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், விசுவாச குறைவுள்ளவர்களே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டானது. அந்த மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கரையிலே கெர்கனேசர் நாட்டிற்கு வந்தபோது பிசாசுகள் பிடித்திருந்த இரண்டு பேர் கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாமல் இருந்தது. அவர்கள் அவரை பார்த்து, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இயேசு இங்கே வந்தீரோ என்று சத்தமிட்டார்கள். அவர்களுக்கு சிறிது தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிகளுக்குள் போகும்படி அனுமதி கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் சென்றன. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து தண்ணீரில் இறந்து போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த செய்திகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு நடந்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்களுடைய எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். மத்தேயு அத்தியாயம் 9. அப்பொழுது அவர் படகில் ஏறி இக்கரையில் உள்ள தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு பக்கவாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு பக்கவாதக்காரனை பார்த்து, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பண்டிதர்களில் சிலர், இவன் தேவனை அவமதித்து பேசுகிறான் என்று தங்களுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்களுடைய இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனிதகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பக்கவாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டிற்கு போனான். மக்கள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது வரி வசூல் மையத்தில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனிதனைக் கண்டு, எனக்கு பின்னே வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின்னே சென்றான். பின்பு அவர் வீட்டிலே உணவு பந்தி இருக்கும் போது அநேக வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடர்களோடும் பந்தியில் இருந்தார்கள். பரிசேயர்கள் அதைக் கண்டு அவருடைய சீடர்களை பார்த்து, உங்களுடைய போதகர் வரி வசூலிப்பவர்களோடும் பாவிகளோடும் உணவு சாப்பிடுகிறது ஏன் என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, நோயாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவையே தவிர சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீடர்கள் அவரிடம் வந்து, நாங்களும் பரிசேயர்களும் அநேக முறை உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீடர்கள் உபவாசிக்காமல் இருப்பது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கும் போது மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு போகும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் புதிய துணியை பழைய ஆடையோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைந்த பழைய ஆடையை அது அதிகமாக கிழிக்கும், கீறலும் அதிகமாகும். புதிய திராட்சை ரசத்தை பழைய தோல் பைகளில்
ஊற்றி வைக்கிறதும் இல்லை. ஊற்றி வைத்தால் தோல் பைகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்திப்போகும், தோல் பைகளும் கெட்டுப்போகும். புதிய ரசத்தை புதிய தோல் பைகளில் ஊற்றி வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போது தலைவன் ஒருவன் வந்து அவரை வணங்கி, என் மகள் இப்பொழுது தான் இறந்து போனாள், ஆனாலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீடர்களோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருடங்களாக இரத்தப்போக்கினாலே கஷ்டப்படும் ஒரு பெண், நான் அவருடைய ஆடையையாவது தொட்டால் சுகமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்த நேரத்திலேயே அந்த பெண் சுகமானாள். இயேசுவானவர் அந்த தலைவனுடைய வீட்டிற்கு வந்து சங்கு ஊதுகிறவர்களையும் ஒப்பாரி வைக்கிற மக்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் இறக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து ஏளனம் செய்தார்கள். மக்கள் வெளியிலே அனுப்பப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த செய்தி அந்த நாடெங்கும் பிரசித்தமானது. இயேசு அந்த இடத்தை விட்டு போகும்போது 2 குருடர்கள் அவருக்கு பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அந்த நாடெங்கும் அவருடைய புகழை பிரசித்தப்படுத்தினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகும் போது பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனிதனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். மக்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயர்களோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு எல்லா பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்து மக்களுக்கு உண்டாயிருந்த எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் நீக்கி அவர்களை சுகமாக்கினார். அவர் திரளான மக்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சோர்ந்து போனவர்களும் திக்கற்றவர்களுமாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீடர்களை பார்த்து, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமானன் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்.